நாவல்கள் வாசிக்கலாமா, கற்பனை கதை புத்தகங்கள் வாசிக்கலாமா, நாவல்கள் எழுதலாமா, கற்பனை கதை புத்தகங்கள் எழுதலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. இது ஒரு முக்கியமான கேள்வியும் கூட. நாவல்களை பொறுத்த வரைக்கும் கற்பனை கதைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே பொய் அப்படி என்று சொல்வது என்ன அப்படின்னு சொன்னால், முன்னால் உள்ளவரை ஏமாற்றுகின்ற அமைப்பில் நடந்தால் அது பொய். முன்னால் உள்ளவருக்கு ஒரு தவறான தகவலை கொடுத்தல் அல்லது உண்மைக்கு புறம்பான செய்தி அவரிடத்தில் கொண்டு போய் சேர்த்தல், அவர் உண்மை என்று நம்புகின்ற ஒன்றை பொய்யாக்குதல், பொய் என்று நம்புகின்ற ஒன்றை உண்மையாக்குதல், அல்லது தவறான ஒரு குற்றச்சாட்டை அவர் புரிந்து கொள்ற மாதிரி நடக்கிறது, இது போன்ற ஹிதா ஏமாற்று அல்லது ஈஹாம், அவர் வந்து தவறாக புரிந்து கொள்கின்ற அமைப்பிலான எந்த விதமான அதாவது சந்தேகங்களும் அந்த செய்திகளும் இல்லாமல் இது முழுக்க முழுக்க கற்பனை கதை அப்படி என்று கேட்கின்றவர் புரிந்து கொள்கிறார். இது முழுக்க முழுக்க கற்பனை கதை, இது யாரையும் குறிவைத்து அல்லது இலக்கு வைத்து அல்லது இன்னாரைத்தான் இது சொல்ல வருகிறது அல்லது இன்னாரைத்தான் சொல்ல வருகிறது என்று இல்லாமல் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இது முதல் அம்சம். இரண்டாவது, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு தவறை அல்லது ஒரு சரியை ஊக்குவப்படுத்தி அல்லது ஒரு தவறை அதாவது அடையாளம் காட்டுகின்ற அமைப்பில் அல்லது ஒரு திறமையை தூண்டுகின்ற அமைப்பில் இது போன்ற ஒரு நோக்கம் சமூக அதாவது அல் கசஸ் அல் ஹாதிஃபா, சமுதாயத்தை ஒரு நல்ல இலக்கின் பக்கம் வழிநடத்தக்கூடிய அமைப்பிலான எண்ணங்களை கொண்ட கற்பனை கதைகள் நாவல்கள் எழுதுவதிலோ வாசிப்பதிலோ மார்க்க ரீதியாக தடையில்லை என்பதுதான் மிக சரியான ஒரு நிலைப்பாடு. காரணம் அதில் பொய் கிடையாது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே பல இடங்களிலே மனிதர்களுக்கு உதாரணமாக சில நிகழ்வுகளை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். உதாரணமாக என்று அல்லாஹு தாலா கதை வடிவத்தில் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹு தாலா உதாரணமாக என்று சொல்லி கதை வடிவத்திலே அல்லாஹு தாலா ஒரு நிகழ்வு வடிவத்திலே ஒருவருக்கு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹு தாலா பொய் சொல்கின்றவன் அல்ல. அல்லாஹு தாலா உண்மையாளர்களிலும் மிகச்சிறந்த உண்மையாளன் என்று நாங்கள் நம்புகிறோம், எங்களது அகீதா அது. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹு தாலா இது போன்ற கதைகளை நிகழ்வுகளை குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்திலே மலக்குமார்கள் அவர்களிடத்திலே நுழைந்து 99 ஆடுகளை பற்றியான அந்த செய்திகளை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். 99 ஒரு ஆடு என்று இரண்டு வழக்கு வரக்கூடிய செய்திகளை சொல்லி காட்டுகிறான். அப்போ அது ஒரு கற்பனையான நிகழ்வு. மலக்குமார்கள் அந்த கேள்வியை என்ன செஞ்சா கேட்டு அவருக்கு அந்த தீர்ப்பு சொல்ல பழக்கக்கூடிய அமைப்பிலான ஒரு நிகழ்வை நாம் என்ன செய்கிறோம், அங்க பார்க்கிறோம். அதுபோல சூரத்துல் கஹ்ஃபிலே இரண்டு நபர்களை பற்றி, அதாவது தோட்டம் உள்ள ஒரு நபர் தோட்டம் இல்லாத ஒரு நபரை பற்றிய ஒரு செய்தி அல்லாஹு தாலா சொன்ன ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணங்களை சொல்லி, இப்படி ஒரு சம்பவம் நடந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க என்று சொல்லி தன் குழந்தையை சந்தேகப்படக்கூடிய, அதாவது இந்த பிள்ளை என் மனைவி மூலம்தான் பிறந்ததா இல்லையா சந்தேகப்பட்ட ஒரு நபித்தோழருக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி கேட்ட ஒரு செய்தியை பார்க்கிறோம். இது போன்றவைகள் எல்லாம் பொய் என்ற கருத்துல நம்ம எடுப்பது கிடையாது. இந்த ஒரு கதையை சொல்லி ஒரு நிகழ்வை உணர்த்துவதற்காக, ஒரு தவறை சரி கட்டுவதற்காக, அதை தவறை சரிப்படுத்துவதற்காக, அதை சரியான வடிவத்தை காட்டுவதற்காக, அல்லது ஒரு சரியை உணர்த்துவதற்காக, அல்லது ஒரு நல்ல விஷயத்தை ஆர்வப்படுத்துவதற்காக, ஊக்கப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அது கற்பனை கதைகள் என்று சொல்கிற நேரத்தில், பொய்யான கதைகள் என்று சொல்கிற நேரத்தில், அது யார் மீதும் குற்றமாக இல்லாமல், யார் மீதும் விமர்சனமாக இல்லாமல், அதை முன்னால் உள்ளவருக்கு அதாவது இன்னாரை குறிக்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தாத வண்ணம் கதைகள் எழுதப்படுமாக இருந்தால் இது மார்க்க ரீதியாக எந்த விதமான தவறும் கிடையாது. அது போன்ற நாவல்களை வாசிப்பதோ நாம் படிப்பதோ ரசிப்பதோ தவறு கிடையாது. இதில் இரண்டாவது நிலை என்ன என்று சொன்னால், எந்த விதமான நோக்கங்களும் இல்லாமல் எழுதப்படக்கூடிய சில நாவல்கள் உண்டு. சில அதாவது கவிதைகள் உண்டு, சில நாவல்கள் உண்டு, சில கதைகள் உண்டு. அவைகளும் கற்பனை தான், அதில் நோக்கம் எதுவுமே இல்லை. ஒரு ரசனைக்காக, ஒரு ஜவுக்குக்காக, ஒரு என்ன அதாவது தஸ்லியத்துன்னஸ், ஒரு என்ன சொல்றது என்டர்டைன்மெண்ட்டுக்காக எழுதப்படக்கூடிய மாதிரியான நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் அளவாக கையாள்வது மிகவும் நல்லது. அளவாக என்று சொன்னால் நேரத்தை வீணாக்காத அளவில், நேரத்தை அப்படியே முழுமையாக உள்வாங்காத அளவில், பிரயோசனமான வாசிப்புகளை விட்டு எம்மை திசை திருப்பாத அளவில் அவைகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. சிலர் என்ன செய்வாங்க சொன்னால், நாவல் மோகம் போய் வீணான கதைகளை எல்லாம் எடுத்துறது. வீணான என்று சொல்ல நான் சொல்வது நேரத்தை வீணாக்கக்கூடிய கதை, வரும் நல்ல கதையாக தான் இருக்கும், ஆனால் அதில் எந்த விதமான இலக்கோ நோக்கோ எந்த விதமான படிப்பினையோ எதுவும் இல்லாமல் உள்ள கதைகளை எல்லாம் தேடி எடுத்து சும்மா படிக்கிறது. வாசிக்கிறது அல்லது எழுதுறது எந்த பிரயோஜனமும் அதுல இல்லாத அவைகளை எடுத்து வாசித்தல் படித்தல் என்பதை என்ன செய்ய முடியாது. நேரத்தை நிறைய என்ன செய்யும், அதாவது நேரம் தான் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி. பிரயோசனமான வாசிப்புகள் அவர் கழிச்சாராக இருந்தால், இதைவிட மிக நல்ல வாசிப்புகள் அவர் கழிப்பாராக இருந்தால், எத்தனையோ விஷயங்களை இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கலாம், தன்னை மாற்றி இருக்கலாம், எத்தனையோ பலனை அவர் என்ன செய்திருப்பார், அடைந்திருப்பார். எனவே இரண்டாம் தரமான அதாவது அதாவது இலக்கற்ற நாவல்கள், இலக்கற்ற எழுத்துக்கள், கற்பனை கதைகளை தவிர்த்துக் கொள்வது மிகவும் சிறந்தது. அது கூட மார்க்கரியா தடை அல்ல, குறைத்துக் கொள்வது என்னது மிகவும் சிறந்தது என்பதை புரிந்து கொள்வது. மூன்றாவது கட்டம் இதான் மிக முக்கியம். பெரும்பாலான நாவல்கள் மார்க்கத்துக்கு முரணான நாவல்களாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த ரிவாயாத்துகள் அரபுல சொல்வார்கள், ரிவாயாத் அப்படின்னு சொல்வார்கள். இந்த அதாவது இந்த நாவல்களை பொறுத்த வரைக்கும் ஆபாசமான நாவல்கள், காதலை ஊக்குவிக்கக்கூடிய நாவல்கள், அதே போன்று தவறுகளை ஊக்குவிக்கக்கூடிய நாவல்கள், ஆபாச படங்களோடு அல்லது இசைகளை ஊக்குவிக்கக்கூடிய நாவல்கள், இது போல மார்க்கத்துக்கு முரணான, மார்க்கத்தை பரிகசிக்கக்கூடிய அல்லது நகைச்சுவை மிகுதியான இது போன்ற நாவல்களை படிப்பது ஹராம், சந்தேகம் கிடையாது. எழுதுவதும் ஹராம், பயன்படுத்துவதும் ஹராம், பரிசளிப்பதும் ஹராம், பகிர்ந்தளிப்பதும் ஹராம், நூலகங்களில் வைப்பதும் ஹராம். கற்பனையா அதாவது ஆபாசம் கலந்த, மார்க்கத்துக்கு முரணான, மார்க்கத்தை அதாவது பரிகசிக்கக்கூடிய இது போன்ற நாவல்களை பொறுத்த வரைக்கும் தவிர்க்கப்பட வேண்டும். பெரும்பாலான நாவல்களின் இன்று வாசிக்கப்படக்கூடியவைகளில் ஆபாசம் கலந்த நாவல்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, விரசம் கலந்த நாவல்களாக இருக்கக்கூடிய நிலையில நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது போன்ற நாவல்கள் தவிர்க்கப்பட்டே ஆக வேண்டும். இது எங்களது வாழ்க்கையுடைய நேரங்களை வீணாக்கும் என்பதையெல்லாம் தாண்டி மார்க்கத்துக்கு முரணான நிகழ்வுகளை தூண்டக்கூடிய, மார்க்க எல்லைகளை தாண்டக்கூடிய அமைப்பிலான இவைகளாக என்ன செய்திருக்கும். எனவே இதை நம்ம வந்து ஒரு ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டும். எது போன்றவைகளை நம்ம வாசிக்கலாம், எது போன்றவைகளை நம்ம வாசிக்க கூடாது அப்படின்றது. இப்போ உதாரணத்துக்கு நான் சில உதாரணங்களை சொல்கிறேன். அதாவது உதாரணமாக அரபுல சொல்வார்கள் கலீலா வதிம்னா அல்லது தும்னான்னு சொல்லக்கூடிய நூல். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்துல்லா இப்னு முகஃபா அதை மொழிபெயர்த்திருக்கிறார். கலீலா வதிம்னா இன்றைக்கு பாடங்களாக போடப்பட்டிருக்கும் அரபுல. இந்த நூல்களை பொறுத்த வரைக்கும் அது மிருகங்களை கொண்டு கதைகளை சொல்லக்கூடிய விஷயம். சிங்கம் பேசினது, அதாவது தமிழில் வந்து ஈசாப் கதைகள், நீதி கதைகள் என்று வரக்கூடிய கதை மாதிரி இருக்கும். இது வந்து அதாவது பெரிய அளவில் அரபு இலக்கியத்தில் மிகவும் இடம்பெற்ற இது. அது ஒரு ஒரு மிகவும் உயர்ந்த வடிவத்தில் அந்த சம்பவங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். எல்லாமே கற்பனை கதைகள். ஆனால் இந்த கற்பனை கதைகளின் ஊடாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு படிப்பினை அதில் சொல்லப்பட்டதாக இருக்கும். இது போன்ற ஒரு நாவலத்தோடு எடுத்து வாசித்தார்னு சொன்னால், கதைகள் எடுத்து வாசித்தாருன்னு சொன்னால் அது மார்க்க ரீதியாக எந்த விதமான அதாவது தவறும் கிடையாது. அதுபோல சில அதாவது தமிழில் நம்ம சொல்வதாக இருந்தால், இப்போ வைரமுத்துடைய சிற்பியை உன்னை செதுக்குகிறேன் ஒரு இதுவரை நான், அது போன்ற நூல்களை பொறுத்த வரைக்கும் என்ன அதாவது மார்க்கத்துக்கு முரணான நிகழ்வுகள் அதில் எதுவுமே இல்லை. அதில் நம்ம அந்த முழுமையான வடிவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக தூண்டுதல்களையும் என்ன சமூக சிந்தனைகளையும் ஒரு ஒரு முயற்சி எடுத்து வளரக்கூடிய ஒருவனுக்கான வழிகாட்டலும் அதில் இருக்கும். ஆனால் அது தாண்டிய வேறு வேறு சில நாவல்களுக்கு இருக்குது. நான் அதை பேரை சொல்ல விரும்பலை. அதே நபரால் எழுதப்பட்ட, அதே கவிஞரால் எழுதப்பட்ட சில நாவல், அவைகளை பொறுத்த வரைக்கும் ஆபாசத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும் அல்லது விரசத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும் அல்லது காதலை அட்லீஸ்ட் காதலை தூண்டக்கூடியதாக இருக்கும் அல்லது மார்க்கத்துக்கு முரணானதாக இருக்கும் அல்லது வீணான ஒரு கற்பனையை உருவாக்கி அதை மனசிலிருந்து எடுக்க முடியாத ஒரு இடத்துக்கு அதை என்ன செஞ்சிடும், கொண்டு போயிடும். இது போன்ற நிகழ்வுகளான நாவல்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், அதாவது தவிர்த்து கொள்ள வேண்டும். இது பொதுவாக அதாவது பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய அல்லது பாடசாலையில் படிக்கக்கூடிய வாசிப்பார்வம் உள்ளவர்கள் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. எனவே இந்த மூன்று தரத்தில் பார்த்துக்கொள்ளணும். ஒன்று, சமூக இலக்குகளை கொண்ட நாவல்கள், கதைகள், கற்பனை சம்பவங்கள் எழுதுவதில் மார்க்கத்துக்கு எந்த விதமான தவறும் கிடையாது, மார்க்கத்துக்கு முரணான இல்லாத வகையில் மார்க்க எல்லைகளுக்குள்ள. இரண்டாவது விஷயம் அதாவது சமூக இலக்கற்ற, எந்த விதமான இலக்கும் இல்லை, அந்த நேரம் மார்க்கத்துக்கு முரண்படலை, வெறுமன அதாவது என்ன தர்வி அனின்னஸ் அதாவது ரிலாக்ஸுக்காக அல்லது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக எழுதப்படக்கூடியவைகள், இவைகளை குறைச்சிக்கொள்ளணும். ஏன்னா இது வந்து பிரயோசனமற்ற அந்த இடத்துக்கு போயிடும். சாதாரணமாக ஒரு உறவர் ஒரு அறவர் என்கின்ற ஒரு இடம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் நேர வீரத்தை இஸ்லாம் என்ன செய்யலை, விரும்பவில்லை. இது நம்ம தவிர்க்கப்பட வேண்டும். மூன்றாவது, மார்க்கத்துக்கு முரணானவைகள், ஆபாசங்கள் அது போன்ற விஷயங்களை உள்ளடக்கிய அமைப்பில், சமூக முரணான விஷயங்களை தூண்டக்கூடிய அமைப்பில் உள்ள நாவல்களை பொறுத்தவரை எழுதவும் கூடாது, வாசிக்கவும் கூடாது, பகிர்ந்தளிக்கவும் கூடாது, பரிசளிக்கவும் கூடாது. அவைகள் ஹராமானவைகள் என்பதை புரிந்து கொள்ளணும். இதுதான் அவருடைய மூன்று படித்தல்.